அறந்தனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம் தொடர் வகுப்பு பாகம் 19.
தம்பொருள் என்ப தம் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். தம்பொருள் தம் தம் மக்கள் தம்பொருள் என்ப தம் புதல்வரை தம் பொருள் என்று சொல்லுவர் அறிந்தோர். அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். அப்புதல்வர் செய்த பொருள் தம்மை நோக்கி அவர் செய்யும் நல்வினையானே தம்பாள் வரும் ஆதலான்.
இப்ப இதுல நீங்க கவனிக்க வேண்டியது, திருவள்ளுவர் சொல்லாத ஒரு சொல்லை பரிமளலகர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார், கண்டுபிடிங்கள். அவர் பொருள் தத்தம் வினையான் என்றதில் நல்வினை வந்துட்டது. அறிவுடையோர் என்று ஒரு சொல்ல சொல்றார், தம்பொருள் என்பர் தம் மக்கள். அதுக்கு என்ன உரை எழுதுகிறார்?
தம் புதல்வரை தம்பொருள் என்று சொல்லுவர் அறிந்தோர்.
அறிந்தோர், அறிந்தோர் என்றது எங்கேயாவது குறள்ல இருக்கா? இல்லை. இவர் வரிவிச்சு சொல்லுகிறார். ஏனென்றால் அறிந்தோர் என்று ஏன் சொல்ல வேண்டும் என்று காரணம் என்றால், தன் பிள்ளையினுடைய புண்ணியத்தினாலே தனக்கு வந்து சேரும் என்று எவனுக்கு விளங்கும்? அறிவுள்ளவனுக்குத்தான் விளங்கும் என்றபடியால் பரிமளலகர் அறிந்தோர் என்று சொன்னார். இப்ப நீங்க எல்லாம் அந்த லிஸ்டுக்குள்ள வந்துட்டீங்க, ஏன்னா இன்னைக்கு தெரிஞ்சு போச்சே. பல பேருக்கு பிள்ளையினுடைய சொத்து எனக்கு வந்து சேரும், எந்த பிறவிக்கு போனாலும் வருமுங்கிறது தெரிய இல்லையே. ஆகவே அவனுக்கு இல்லை இந்த விஷயம், அறிந்தோர் சொல்லுவ என்று பரிமளலகர் அதை எடுத்து கொண்டு வருகிறார்.
அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். அப்புதல்வர் செய்த பொருள் தம்மை நோக்கி அவர் செய்யும் நல்வினையானே தம்பாள் வரும் ஆதலான். தம் தம் வினை என்புழி தொக்கு நின்ற ஆறாம் வேற்றுமை, முருகனது குறிஞ்சி நிலம் என்புழி போல உரிமை பொருட்கண் வந்தது.
குறிஞ்சி குமரன் என்றால் குறிஞ்சிக்கு உரியவன் முருகன். அதனாலே மலை எல்லாருக்கும் பொது, ஆனால் அவனுக்கு சிறப்பான பொது என்றபடியால் அது முருகனது குறிஞ்சி நிலம் என்று சொல்கிறது. அதுபோல தத்தம் வினை என்பது தத்தமது வினையால் வரும் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் என்கிறார்.
பொருள் செய்த மக்களை பொருள் என உபசரித்தார்.
அதாவது தம்பொருள் என்பர் தம் மக்கள், மக்களை பொருள் என்று சொல்லலாமா என்று ஒரு கேள்வி வரும். இது பொருள் தருவதற்கு காரணமாக இருக்கிறபடியால் இவனை உபச்சாரத்தால் பொருள் என்று சொன்னார் என்று சொல்ல வேண்டும். எப்படி என்று கேட்டால், நான் முன்பும் சொல்லியிருந்த உபச்சாரம் என்று சொல்ல என்னவென்றால், ஒன்றினுடைய பெயரை இன்னொன்றுக்கு காரணத்தோடு பொருத்துகிற பொழுது அது உபசாரம் என்பது. அதுக்கு நான் முந்தையும் சொல்லியிருக்கேன், வாத்தியாருடைய பிள்ளையை ஆசிரியர் டே வாத்தியார் எழும்பி பதில் சொல்றா என்பார். ஒரு முதலாளியினுடைய பையனை வாத்தியார் களி கட்டு, ஏய் முதலாளி நீ சொல்லு என்பார். இவனா முதலாளி? இவங்க அப்பன் முதலாளி. அப்பன் முதலாளி என்பதை இவனுக்கு ஏற்றி சொன்னபடியால் அது உபச்சாரம். இங்கே பொருள் தருவதற்கு காரணமாக இருக்கிற பிள்ளைகளை பொருள் என்று சொன்னபடியால் அது உபசாரம் என்று கொள்க.
பொருள் செய்த மக்களை பொருள் என உபசரித்தார். இவை இரண்டு பாட்டானும் நன்மக்களை.
இப்ப என்னென்றால், நாங்க சாதாரண இப்ப உபசரித்தல் என்றா ஒரு 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 ஒருவரை கூப்பிட்டு வரவேற்று பண்றது. இப்ப இன்றைக்கு வாத்தியார்கிட்ட இதை படிப்பிக்க சொன்னா அவர் உபசரித்தார் என்றால் அந்த மாதிரி ஏதாவது அர்த்தம் சொல்லிடுவார்கள். உபசரித்தல் என்பதற்கு தமிழிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒன்றுக்குரியதை இன்னொன்றுக்கு ஏற்றி சொல்லுகிற பொழுது உபசரித்தல்.
இவை இரண்டு பாட்டானும் நன்மக்களை பெற்றார் பெரும் மறுமை பயன் கூறப்பட்டது.
எப்பவும் இந்த பரிமளலகர்ல பெரிய உதவிகள்ல ஒன்று 10 குறள் அந்தாலே பிரிச்சு வச்சிருக்குது. பால் பிரிச்சு, இயல் பிரிச்சு, அதிகாரம் பிரிச்சு, குறள் பிரிச்சு வச்சிருக்கிறார் இவர். அதுக்கு மேல ஒரு பிரிவு நமக்காக செய்வார் என்னவென்றால், இப்போ ஒரு அதிகாரம் என்பது ஒரு கட்டுரை. ஒரு அதிகாரம் என்பது ஒரு 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 விஷயம், ஒரு சப்ஜெக்ட் பற்றிய ஒரு மொத்த தொகுப்பு. பரிமளலகர் என்ன செய்வார் என்றால் அதை பிரித்து காட்டுவார் எங்களுக்கு. இப்போ பாருங்க, முதல் குறள் படித்த உடனே சொன்னார் மக்கள் பேற்றினது அருமை கூறினார். அப்படித்தான் ஏதோ முதல் குறள் கடைசி ஒரு குழந்தை பேரனுடைய, அதாவது பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற என்பதனாலே அந்த உரை முடிக்கிற பொழுது என்ன முடிச்சிருப்பார் பாருங்க,
முதல்வர் பேற்றினது சிறப்பு
அருமை, முதல்வர் பேற்றினது சிறப்பு கூறி
கூறப்பட்டது.
அப்போ என்ன ஆயிட்டு தெரியுமோ, ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சது. ரெண்டாம் குரல்ல அப்படி ஒன்றும் சொல்ல இல்லை. மூன்றாம் குரல்ல சொல்லுகிறார், புதல்வர் பெயற்றினுடைய இம்மை மர்மைப்பயன் கூறியவாறு. அப்ப இந்த ரெண்டு குரலும் என்ன சொல்லிச்சு? இடையில சிலதுக்கு சொல்லி இருக்க மாட்டார். முதல் ரெண்டாம் குரலுக்கு ஒன்றுமே சொல்லிர அந்த உரை முடிவிலே. மூன்றாம் குரல் உரை முடிவிலே என்ன சொல்லுகிறார்? புதல்வர் பெயற்றினத அருமை கூறிய மர்மைப்பயன் கூறியவாறு என்றுட்டார். அப்ப என்னாச்சு தெரியுமோ? இந்த ரெண்டு குரலும் அந்த சப்ஜெக்ட், பிள்ளையிலே பெற்றால் மறுமையிலே வரக்கூடிய பயன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதுதானே சொல்லியிருக்கு இந்த ரெண்டு குரல்லையும். எழுபுறப்பும் தீயவை திண்டா தம்பொருள் என்பர் தம் மக்கள், இது ரெண்டும் என்ன சொல்றதென்றால் மறுமை பயன் பிள்ளைகளை பெற்றால். அப்ப உடனே தெரியவனும் இனி சப்ஜெக்ட் மாறப்போகிறது என்று தெரியவன். நீங்க இது இந்த அதிகாரத்துக்கு இல்லை, எந்த அதிகாரம் படிக்கிற பொழுது இந்த ரெண்டு பாட்டானம் ஒரு பாட்டானம் என்று ஒரு பொருள் சொன்னால் இவர் இனி அடுத்தது வேற சொல்ல போறார் அர்த்தம். அப்ப இப்ப என்ன சொன்னார் பரிமாளழகர்? புதல்வரை பெறுதலினுடைய மறுமை பயன் கூறினார். பிள்ளையில பெற்றா அடுத்தடுத்த பிறவியில் நமக்கு என்ன பயன் கிடைக்கும் சொல்லிட்டார். அப்ப உடனே நமக்கு இனி என்ன சொல்ல போறாருன்றது தெரியும். மறுமை பயன் சொன்னால் அடுத்தது என்ன சொல்ல வேணும்? இம்மை பயன் சொல்ல போகிறாருன்னு தெரியும். அப்ப பிள்ளைய பெற்றா இனி வர்ற பிறவிகள்ல வர்ற பயன் சொல்லி முடிஞ்சது, இந்த பிறவியில வர்ற பயன் சொல்ல போகிறார். இங்க பாருங்க, இந்த தெரிஞ்சு கொண்டு போகிற பொழுது வெளிச்சம் பெறுகிறது அல்லவா? இப்ப நம்ம வீடா இருந்தால் லைட் இல்லாட்டி கூட இப்படி போனா அதுல கதவு இருக்கும் என்று தெரியும். இப்ப திருக்குறள் வீடு எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பரிச்சயம் ஆகுது. இப்ப போன உடனே அப்ப ஓஹோ மறுமை பயன் சொன்னாரா, அப்ப இனி இம்மை பயன் சொல்வார். நாங்களாகவே முடிவு பண்றோம் இல்லவா, அது என்ன இம்மை பயன் என்று இனி அடுத்த குரல் தொடங்க போகிறது.
குரல் 64. அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம்மக்கள் சிறுகை அளாவிய கூழ். உரை
ஒரு தரம் பாய்ச்சி முடியுங்க, அது பிறகு உள்ள போவோம்.
அமிழ்தினும் ஆற்ற இனிதே சுவையான அமிழ்தத்தினும் மிக இனிமையுடைத்து தம் மக்கள் சிறுகை அளாவிய குள், தம் மக்களது சிறு கையான் அளாவப்பட்ட சோறு.
இதுல என்ன ஒரு புது சொல், ஒரு புது சொல்லுக்கு ஒரு புது அர்த்தம் கொடுக்கிறார் பரிமாளழகர். கண்டுபிடிங்க, கூழுக்கு சோறு என்று பொருள் எழுதுகிறார். நமக்கு இப்ப நடைமுறையிலே கூழ் என்றால் நாங்கள் சோறு என்ற அர்த்தம் இல்லை. கூழ் என்பது உணவை குறிக்கும், இங்கே சிறப்பாக சோற்றை குறிக்கிறது. அப்ப இனி பாருங்க, இந்த ஆங்கிலத்திலையும் சரி இதுலேயும் சரி ஒரு மொழியினுடைய சொற்களஞ்சியம் என்பது நமக்கு மொழி பயிற்சிக்கு ரொம்ப முக்கியம். இப்ப திருவள்ளுவரை படிக்கிற பொழுது என்ன வருகிறது என்றால், இப்ப எங்களுக்கு புதுசு, இப்ப கூழ் என்றால் சோறு, ஒரு கவிதை எழுதுகிறோம் எதுகம், இப்ப அதாலதான் இந்த எதுக மூனைக்கு பஞ்சப்பட்டு புது கவிதை எழுதுறான் எல்லாரும். ஏனென்றால் எதுக மூனைன்றா அந்த சட்டத்துக்குள்ள எழுத வேணும், புதுக்கவிதைன்றா இன்னும் இஷ்டத்துக்கு எழுதலாம். நான் சொல்றது இந்த பைசைக்கிள் சைக்கிள் ஓடுறோம் அல்லவா, ஓட தொடங்குகிற பொழுது அது பெரிய விஷயம். என்னப்பா ரெண்டு சீல் சைக்கிள் இப்படி நேராக நிற்குது, சைக்கிள் ஓடின அனுபவம் உள்ளவர்களுக்கு தெரியும். அது விட்டா விழ வேணும், இதுல வர நாங்களும் மாதிரி உட்கார்ந்துருக்குறோம், கட்டாயம் விழ வேணும். ஆனால் ரெண்டு சீலில் போறானே என்றால் பிரமிப்பா இருக்கும். ஆனால் அது பின்னுக்கு பிடிக்க வேணும், முன்னுக்கு பிடிக்க வேணும். கொஞ்ச நாள் நல்லா ஓட தொடங்கிட்டா கையை விட்டு ஓடுவான், காலை விட்டு ஓடுவான், இப்படி தூக்கி காலை பாரல வச்சு ஓடுவான். அது மாதிரி தான் பாருங்க, இந்த கவிதையை எழுதுறதும் கொஞ்ச நாள் பயிற்சி ஆயிட்டுன்றா அதுக்கு பிறகு இது ஒரு சிரமமே இல்லை. இந்த பயிற்சிக்கு கஷ்டப்பட்டு கொண்டு நாங்கள் அதை எழுத மாட்டோம் இதை எழுதுறோம்ங்கிறார். நான் சொல்றது கவிதையில நல்ல விஷயமும் வந்து காதுக்கு இனிமையா இருந்தா நட்டமா? ஓசை அமைக்கிற பொழுது காதுக்கு இனிமையாகிறது கட்டாயமாக. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்திச்சரவண முத்திக்கோ, இதை கேட்க நல்லா இருக்கா? ஒன்றும் புரிய இல்லை. கேட்க நல்லா இருக்குல்லவா, கேட்கவே நல்லா இருக்கல. அப்ப கேட்கறது நல்லா இருந்து பொருளும் வந்தால் அவவே அதையெல்லாம் இப்ப தமிழ்ல இந்த இயல் தமிழ்ல தான் இந்த கோளாறு வந்து. இசை தமிழ்ல அதெல்லாம் ஒருத்தனும் கற்பனாசுரம் படிக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கிறது, ஆகவே எழுதி கொண்டு சிட்டாசுரமா படிச்சுடுறேன் என்றா உனக்கு என்னையா அங்க வேலை? அவனவனுக்குன்னு ஒரு சுகம் இருக்கிறது அல்லவா? அதெல்லாம் இப்பதான் இந்த தமிழ்ல நிராகரிக்கிற ஒரு குணம் வந்து விட்டது. இப்போ தமிழுக்குள்ளே போகிறா. இப்போ பாருங்க, அப்படி அது என்ன கஷ்டம்ன்றா அப்படி எழுதுறேன்றா. இப்போ கூணாவில் தொடங்கியாச்சு, மோனா போட போகணும், சோறு ரெண்டு போட்டால் மோனா வராது. அப்போ என்ன செய்யறது? இப்போ இது தெரிஞ்சா உடனே கூழுண்டு எழுதலாம். அதுக்கு தான் இலக்கிய பயிற்சிங்கிறது, இலக்கியங்களை படிக்க வேணும். படிக்க 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 எத்தனை, இப்போ நான் இன்றைக்கு தனியாக புதல்வரை பொறுதல் மட்டுமா சொன்னேன், எத்தனை விஷயம் அதை சுற்றி வந்துட்டோம். அது அப்படி படிக்கிறது தான் இந்த கேள்வி ஞானத்தாலே படிப்பது. அப்போது கூழ் என்பதற்கு சோறு என்று ஒரு அர்த்தம் சொல்லுகிறார், அதை புரிந்து கொள்ளுங்கள். திருப்பி வாசி.
அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். அமிழ்தினும் ஆற்ற இனிதே சுவையான அமிழ்தத்தினும் மிக இனிமையுடைத்து. தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். தம் மக்களது சிறுகையான் அளாவப்பட்ட சோறு. சிறுகையான் அளாவலாவது இட்டும் தொட்டும் கவ்வியும் துழந்தும் நெய்யுடை அடிசில் மெய்பட விதிர்த்தல். புறநானூறு 188.
முடிஞ்சது. இனி நாங்க உள்ள நுழைவோம். அவர் வெளிச்சம் காட்டிட்டார். இனி நாங்க உள்ள நுழையலாம். அமிழ்தினம் ஆற்ற இனிதே. இந்த ஒரு பொருள் விளங்காவிட்டால் அந்த பொருளை விளங்கப்படுத்துவதற்கு ஒரு உவமை சொல்லுகிற முறைமை உண்டு. அதாவது ஒரு பொருளை நிரூபணம் பண்ணுவதற்கு 10 பிரமாணங்கள் சொல்லி இருக்கிறார்கள். பிறகு அதை ஆறாக்கி பிறகு 3 இருக்கிறார்கள். பிரமாணம் என்பது என்னவென்றால் ஒரு உண்மையை நிறுவுகிற விஷயம். இதை பற்றி நாங்கள் முன்னமும் பேசியிருக்கிறோம். 3 பிரமாணம் படிச்சுட்டோம். என்ன பிரமாணம்? ஆகம பிரமாணம், அனுமான பிரமாணம், காட்சி பிரமாணம். ஒரு உண்மையை நிறுவுகிறதுக்கான பிரமாணம். அதில் 10 சொல்லுவார்கள் அதை. பிறகு அதெல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று அடக்கி அடக்கி சொல்வார்கள். அந்த 10 பிரமாணத்தில் உவமை ஒரு பிரமாணம். ஒரு உண்மையை விளங்கப்படுத்த உவமை உதவும். அனுமானம் எப்படி உதவுமோ, காட்சி எப்படி உதவுமோ, ஆகமம் எப்படி உதவுமோ, அப்படி உவமையும் உதவும். நான் வழக்கமாக சொல்கிறது தான். மாப்பிள்ள துபாயில் வேலை செய்கிறான். இங்கே பெண் பார்க்கிறார்கள். அம்மா அப்பாவிட்ட சொல்லிட்டான், நீங்களே போய் பாருங்கம்மா பெண்ணேன்ட்டு. இவனுக்கு அவ்வளோ அவசரம். அம்மா அப்பா பார்த்தா சரியுட்டான். இன்றைக்கு பெண் பார்க்க போகிறார்கள். அவனுக்கோ அங்கே இருக்கிற பொழுதும் நெஞ்சு பிடக்கு பிடக்கு பிடக்குன்னு இருக்கும். வீட்டுக்கு வந்துட்டாருனோட உடனே ஃபோன் கால் வரும். அம்மா பொண்ணை பார்த்தீங்களா? பார்த்தோம். எப்படி இருக்கா அம்மா பெண்? என்ற உடனே அம்மா சொல்கிறார், கிளி போல இருக்கிறாள். உடனே இவருக்கு நிம்மதி பெருமூச்சு விடுவார். என்ற அம்மா அப்பா தச்சனையை வரதட்சணையை மட்டும் பார்த்துருவாங்களான்றா, இல்லை கிளி போல இருக்கிறாங்க. இப்போ இவனை என்ன ஏதாவது பார்த்தானா? இவனுக்கு பெண்ணை தெரிஞ்சதா? கிளி போல என்ற உவமை அவள் அழகானவள் என்பதை அவளுக்கு விளங்கப்படுத்தியதல்லவா? ஆகவே உண்மை நிரூபணத்துக்கு உவமையும் ஒரு சான்றாகிறது. இவனுக்கு ஒன்றும் பெண்ணை பார்க்கல, கிளி போல என்று சொன்ன உடனேயே இவனுக்கு அழகான பெண் என்பது புரிந்து விட்டதில்ல. அவ உவமையோடு ஒரு உண்மையை இவன் நிரூபணம் செய்கிறான். அந்த உவமை பற்றி ரொம்ப நிறைய சொல்லியிருக்கிறார்கள். நான் இலக்கணம் படித்தது ரொம்ப குறைவு. உவமையை பற்றி சொல்லியிருக்கிறார். அதில் ஒன்று சொல்கிறார்கள், உவமை எப்பொழுதும் ஒரு புடை ஒப்பாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். உவமை என்பது ஒரு புடை ஒப்பே. இலக்கண சூத்திரம். அதெண்டாவது, உவமை ஒரு உண்மையினுடைய ஒரு பகுதியைத்தான் விளங்கப்படுத்தும். நான் இப்போ சொன்னேன், உவமை கிளி போல என்றால் கிளி என்றது எப்படி ஒரு அழகான பறவையோ அந்த அழகு அதுபோல இந்த பெண்ணும் அழகாக இருப்பார். அவ்வளவுதான் பார்க்க வேணும். கிளி பச்சையான பச்சை நிறமாக இருக்கும், ஆக இவள் பச்சை சேலை கொடுத்துருந்தாளா, கிளிக்கு மூக்கு இப்படி இருக்கும், இவளுக்கு மூக்கு இப்படி இருக்குமான்னு எல்லாம் பார்க்க புறப்பட்டால் உவமை பிழைச்சு விடும். அதான் இந்த தர்க்கம் பண்ணுகிறவர்களுக்கு தெரிய வேணும், உவமையில தர்க்கம் பண்ணப்படாது. சில பேர் ஒரு உவமை சொல்லி ஒன்று சொன்னால் இவர் என்ன செய்வார் என்ன தர்க்கிக்கிறவர், இந்த உவமையை பிழையாக்கி உண்மையை பிழையாக்க நினைப்பார். அப்படி பண்ண முடியாது. உவமையை பிழையாக்கினா உண்மை பிழையாகாது. ஏன்னா உவமை உண்மையினுடைய ஒரு பகுதியைத்தான் விளங்கப்படுத்தும். இதெல்லாம் தமிழனுடைய ரொம்ப ஆழமான இடம் சொல்லுகிறேன். நீங்கள் ஆறாவது பட்டிமன்றம் பேச வேண்டிய தேவை வந்தால் அது வராமல் இருப்பதாக. மடக்கிறதுக்கு இப்போ என்ன பண்ணுகிறார் என்றால், ஒரு உவமை சொல்லி ஒருத்தன் ஒரு உவமை சொல்லுகிறான் வைங்கள், ராமனை போல இப்படிப்பட்டவன் இல்லைன்னா அந்த உவமையை மடக்கினா உண்மை மடங்கிரும் என்று நினைக்கிறார்கள். அப்படி மடங்காது. நடுவர் சரியான ஆளாக இருந்தால் சொல்லணும், நீ உவமையை தான் மடக்கி இருக்கிற, உவமை உண்மையை மடக்க. ஏன்னா உவமை உண்மையினுடைய ஒரு பகுதியைத்தான் நிரூபணம் பண்ணும். இது தெரிய வேண்டும். ஆகவே உவமை என்பது ஒரு. ரெண்டாவது நிபந்தனை சொன்னார்கள், உவமை எப்பொழுதும் உண்மையை விட சிறந்ததாக சொல்லப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியம். உவமை சொல்லுகிற பொழுது அந்த உவமை உண்மையை, இப்ப எல்லாம் பல பேர் உவமையை தாழ்ந்த உவமை சொல்லுகிறார். ஐஸ்கிரீம் கொலகொலன்னு இருக்கிறது, இதை பார்த்துட்டு நல்ல ஒரு உவமை சொல்லவன், மாடு அப்ப போட்ட சாணம் மாதிரி இருந்தது ஐஸ்கிரீம். உவமை பொருத்தமா பொருத்தம் இல்லையா? கப்பல் அள்ளினா அப்படிதான் இருக்குது. ஆனா அது உவமை சொல்லப்படாது. உவமை சொல்கிற பொழுது உண்மையை விட உவமை சிறந்ததாக இருக்க வேண்டும் என்பதுக்கு இலக்கணம். எப்படி மொழியை கட்டமைப்பு பண்ணியிருக்கிறார்கள் பாருங்க, எப்படி கட்டமைப்பு பண்ணி. சில பேர் அப்படி சொல்லுவான், சில பேருக்கு எதை சொல்றதுன்னு தெரியாது, சொல்லக்கூடாததுக்கு உவமை சொல்லுவான். அப்போ உவமை என்பது எப்பவும் உண்மையை விட சிறந்ததாக இருக்க வேண்டும். இங்கே ஒரு உவமை சொல்லுகிறார், பிள்ளை தொட்டு சாப்பிட்டு மிட்ட மிச்ச சாப்பாடு அமிழ்தத்தை விட சிறந்தது. இதுதான் இவர் சொல்ல வந்தது. இந்த உவமைக்கு இல்பொருள் உவமை என்று பெயர். நாங்கள் எல்லாரும் தான் பயன்படுத்துகிறோம். எப்படி இன்றைக்கு கல்யாணம் விட்டு சாப்பாடு அமிர்தமாக இருந்தது சார், எப்ப நீ இதுக்கு முன்னுக்கு அமிர்தம் சாப்பிட்டுருக்கியா, இல்லாட்டி கேட்டவர் சாப்பிட்டுருக்கிறாரா? கேட்டவருக்கும் தெரிய இல்லை, சொன்னவருக்கும் தெரிய இல்லை. மரபு ரீதியா சொல்லப்பட்டு வந்ததாலே அது சுவை என்பது நம் மனதிலே பதியப்பட்டிருக்கிறது. அதனாலே உண்மை நிரூபணங்களிலே ஐதீகமும் ஒன்று என்று வச்சுட்டார். இந்த பத்து சொன்னேனே பிரமாணங்கள், பத்து பிரமாணங்கள்ல ஐதீகமும் ஒன்று, பலகாலம் சொல்லப்பட்டு வந்தால் அது நம் மனதில் பதிந்திருக்கும். இப்போ அமிர்தமாக இருந்தது என்று சொன்ன உடனே நமக்கு புரிகிறது அல்லவா, அது திறமான பொருள் என்றது புரிகிறது அல்லவா. ஆகவே பிள்ளை தொட்டு விட்ட உணவை ஒரு உவமை சொல்ல வேணும் என்று நினைக்கிறார். இப்போ என்ன படித்து கொண்டிருக்கிறோம், புதல்வரை பெறுதல் படிக்கிறோம். புதல்வரினாலே வரக்கூடிய இம்மை பயன் சொல்லுகிறார், இந்த உலக சந்தோஷம் சொல்லுகிறார் பிள்ளைய. அது அடுத்தடுத்த பிறவிக்கெல்லாம் அடுத்தது. இப்போ என்னது, பிள்ளை சாப்பிட்டு விடுறானா, அந்த சாப்பாடு அமிர்தத்தை விட நன்றாக இருக்கும். அமிழ்தீனும் என்றால் என்ன அர்த்தம், அமிர்தத்து அமிர்தம் என்னடா அமுதம், இந்த தேவர்கள் எல்லாம் சண்டை பிடிச்சார்கள் இதுக்கெல்லாம் நீ ஒன்றும் கஷ்டப்படு, தேவர்களுக்கு அமிர்தம் தான் கிடைக்கும், உனக்கு உன் பிள்ளைப்பட்ட சாப்பாடு பிள்ளை சாப்பிட்டு விட்ட சாப்பாடே அமிர்தம், இதெல்லாம் புரியுமா, இதெல்லாம் சயின்ஸால் சொல்ல முடியுமா, அதெல்லாம் பிள்ளைகள் சாப்பிட்ட சாப்பாட்டில் கை வைக்காத அதெல்லாம் எச்சி கிருமி. இப்போ அப்படி தானே சொல்கிறாங்க, எச்சி சாப்பாடை சாப்பிட்லாமா, கணவனுக்கும் மனைவிக்கும் சொல்லி கொடுக்காது, அந்த புருஷன் சாப்பிட்ட சாப்பாட்டில் பஞ்சாதி சாப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்கொள்ளாதே, எத்தனையோ கிருமிகள் வர வாய்ப்பு இருக்கிறது, இதை பார்த்தா குடும்பம் நடத்த முடியுமா, இது நான் சொல்லப்படாது உங்களுக்காக தெரிய வேணும். சில விஷயங்களில் அறிவை ஒரு பக்கம் தூக்கி போட்டுருவானு, அங்கே உணர்வுக்கு தான் முக்கியம், நீ போடாட்டி கூட அது தானா போட்டுரும் உணர்வு, எச்சில் அசிங்கம் என்று பார்த்தா குடும்பம் நடத்த முடியுங்களா. சொல்றான், சாதாரண உணவை விட சிறந்ததல்ல, ஐஸ்கிரீமை விட சிறந்தது, அல்லது திருநெல்வேலி அல்வாவை விட சிறந்தது இல்லை, இதெல்லாம் சொன்னா அதுக்கு மேல ஒன்று வந்துடும், மேல ஒன்று இல்லாததை சொல்ல வேணும் என்று திருவள்ளுவர் நினைச்சார். என்ன நினைச்சார் தெரியுமோ, அமிழ்தினும் ஆற்றழினிதே என்றார். இதுக்கு மேலே நீ என்ன போவ, அமிர்தத்துக்கு மேலே பெற்றதுக்கு உனக்கு போக சான்ஸ் இல்லை, இது தாண்டா உலகத்தில் ரொம்ப சிறந்தது. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, இதெல்லாம் அந்த அனுபவங்கள், அனுபவங்கள். குழந்தை ஒன்று விட்டு விடுகிற சாப்பாடு இருக்குதே, பெற்றோர்களுக்கு அது அமிழ்தம். இது இப்போ எனக்கு இது புரிய சான்ஸ் இல்லை, எனக்கு புரியுது, ஆனால் உங்களுக்கு இது புரிகிற வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இந்த குழந்தையினுடைய அனுபவம் என்பது உலகத்திலே கிடைக்க முடியாத ஒரு அனுபவம். குழந்தை ஒன்று பிறந்து விட்டால் அது எல்லாம் சந்தோஷம் தானே, குழந்தையிலே சந்தோஷம் இல்லாத பகுதின்னு ஒன்று ஒரு பகுதி இருக்கிறதா, அது அழுக்குக்கு போனால் அதே சந்தோஷமாக இருக்கிறது. அம்மா அப்போ தான் ஏதோ பூரிக்கு மாப்பி செஞ்சுருப்பா, பிள்ளை அழுக்குக்கு போயிடும் என்று ராசா வர்றேன்ட்டு இப்படி தடவிட்டு போய் கழுவுவாள், கழுவிட்டு அதே கையால் வந்து திருப்பி பூரியை சுற்றுவாள். ஏனென்றால் அம்மாவுக்கு அது அமிழ்தினும் ஆற்றலின் இது, என்னடா இது சேர்ந்தா அதில் நெட்டமா வரப்போகுது ருசி கூட போகுதுன்னு நினைப்பா. அப்போ குழந்தை தருகிற இன்பத்தினுடைய முதல் இன்பத்தை சொல்லுகிறார் அமிழ்தினம் ஆற்றலின் இதே. பாரதிதாசன் பாடினதா ஒரு கவிதை சொல்லுவார்கள், எனக்கு கவிதை ஞாபகம் இல்லை, அந்த பொருள் ஞாபகம் இருக்கிறது. ஒரு வீடு, அந்த வீட்டிலே அன்றைக்கு பௌர்ணமி, பௌர்ணமி அப்பா வேலைக்கு போய் களைச்சு வர்றார். பௌர்ணமியிலே மொட்டை மாடியிலே போய் இருந்து நிலவு பார்த்து சாப்பிடுகிற ஒரு முறைமை நம் மூதாதையர்களிடம் இருந்ததாக சொல்லுகிறார்கள், இப்போவும் சில பேரிடம் இருக்கும். அவனுக்கு நேரம் இருந்தது சார், இயற்கையை அனுபவிக்க நேரம் இருந்தது. இப்போ சாப்பிட்ற பொழுது இப்படி இப்படியில் சாப்பிட்றான், சாப்பாடு நல்லா இருந்ததுன்னு அம்மாவுக்கு மெசேஜ் அனுப்பிட்டான், நரகத்துக்கு போவான். நான் சொல்றது ஒரு பேசி ஒருவரோடு பேசி மானுடம் வளராட்டி என்ன நடக்க போகிறது, மானுடம் வளராட்டி என்ன நடக்க, பழையபடி ரிவர்ஸில் போகிறோம், பேச முடியாத நிலைக்கு போய் அச்சரம் இனி என்ன கொஞ்ச நேரத்தில் எழுத்தும் இல்லாமல் போயிடும், வேறு குறியீடுகளால் பேச ஆரம்பிச்சிருவோம், பிறகு உலகம் அழைஞ்சி திரும்ப பேச தொடங்குவோம். அப்போது இந்த உள்ளே போய் பழைய காலத்தில் இந்த வாழ்க்கை தமிழர்களுடைய வாழ்க்கை முறை இயற்கையை அனுபவிக்கிற முறை. பௌர்ணமி காலத்தில் மொட்டை மாடிக்கு போயிடுவார்கள், சமையல் எல்லாம் செய்து கொண்டு போய் வச்சு உட்கார்ந்து நிலவு பார்த்து இவ்வளவு. அந்த அவனோட புலவன் பாடினான் அது பாட்டு எல்லாம் மறந்து போச்சு. அது என்னென்றால், ஒரு காதலனும் காதலியும், அவன் பொருள் தேட வெளியூருக்கு போயிட்டான். இங்கே காதலி அவளையே நினைச்சு கொண்டிருக்கிறான், அங்கே காதலன் அவளை ஏன் நினைச்சு கொண்டிருக்கிறான், அவளை என்றா இவளே. அப்போ எப்படி ரொம்ப 1000 மைல் நடுவில் இடைவெளி. அப்போ நிலவு உதிச்சுது, எனக்கு இவன் இந்த நிலவை பார்த்தான். பார்த்துட்டு இந்த சந்தோஷப்படுறதுக்கு ஒரு காரணம் தானே தேவை. இப்போ நினைச்சான், என் காதலியும் இப்போ இந்த நிலவை தானே பார்ப்பாள், எங்கள் பார்வை ரெண்டும் நிலவிலே சந்திக்கிறது என்றான். அவனுக்கு சந்தோஷமா போச்சு. என்னையா இது, கொஞ்சம் கூட அறிவில்லாத இனமா இருக்கு. ஒரு சினிமா பாட்டை நான் ரொம்ப ரசிக்கிறது உண்டு. என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே, நீ இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே, கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு? பழைய பாட்டு. எனக்கு ரொம்ப ரசித்தேன் என்னென்றால், இவர் இந்த காதலியை சந்தோஷப்படுத்துறதுக்கு பேசுகிறார். யாரு? நம்மால் காதலியை ஏதோ கோவிச்சிருப்பாள் போல ஊடல் போல இருக்கு, பேச வேணும். இவளை சந்தோஷப்படுத்தணும். எப்படி சந்தோஷப்படுத்தான்? நிலவை பார்த்தான். அப்புறம் பௌர்ணமி வந்தது. அதான் இந்த நிலவில் போய் இருந்து சாப்பிட்றதுல இதெல்லாம் லாபம். நிலவை பார்த்துட்டு சொன்னான், என்ன சொல்ல வேணும்? ஆகா, என் காதலியின் முகம் நிலவு போல இருக்கிறது என்று சொன்னான். ஓஹோ, நிலவை பார்த்தப்புறம் தான் என் ஞாபகம் வந்ததா அனுவாளிவள். ஏன்னா உவமை பெருசாக போய்விடுமே, எப்பவும் உவமை உயர்ந்ததாக இருக்க வேணும் சட்டம். நிலவை போல இருக்கிறேன்டா, அப்போ நிலவு பெருசு நான் ரெண்டாவதா என்று கேட்பாள். திருக்குறள் அது வருது பாருங்க, கடைசி அதிகாரம் புலவி நுணுக்கம் என்று ஒரு அதிகாரம். இந்த அறத்துப்பால் பாடினால்தானா அந்த ஆளுன்னு ஒரு டவுட்டே வரும். கோட்டுப்பூ சூடினம் காயும் ஒருத்தியை காட்டவே சூடினீர் என்று. இந்த பெண்கள் என்னென்ன விஷயத்துல எல்லாம் ஊடல் பண்ணுவார்கள் என்று, அதான் புலவி நுணுக்கம். என்ன சொல்றானா, இவன் ஒரு நல்ல ட்ரெஸ் போடக்கூடாது. யாரு? ஆம்பளை. பொம்பளைக்கு டவுட் வந்துடும். இவன் நல்ல சென்ட் அடிச்சா டவுட் வந்துடும். இதுக்கெல்லாம் ஆம்பளைகள் கவலைப்படப்படாது. அப்படி பண்ணினாத்தான் பெண் உண்மையிலே காதலோடு இருக்கிறாள் என்று அர்த்தம். நீ என்னத்தையும் போட்டுட்டு போ, என்ன சிந்தையும் ஆடி போறா, நீ இருக்கிறதும் ஒன்றுதான் இல்லாததும் ஒன்றுதான் வந்துடும். அப்போ திருவள்ளுவர் சொல்லுகிறார், இவன் இதுக்கு பயந்து இவளுக்கு நான் நல்லது போட்டா இவளுக்கு சந்தேகம் வந்துடும், நான் யாருக்கோ காட்டத்தான் நினைக்கிறேன் என்று சந்தேகப்படுவான்ட்டு இவன் என்ன செய்தான்? இந்த மரங்களிலே கொடியிலே வர்ற பூக்கள் மென்மையானவை, செடியிலே வர்ற பூ, அது மரத்தில் பூக்கிற பூக்களுக்கு மென்மை இல்லை. அப்போ அந்த காலத்தில் இப்போ சென் போடுற மாதிரி டை கட்டுற மாதிரி அந்த காலத்தில் ஆண்கள் மாலை போட்டுக்கொள்வார்கள். இவன் இப்போ வெளியில் புறப்படுறான். இவன் பார்த்தான், கொடி பூவை சூடினா சந்தோஷப்படுவாள் சந்தேகப்படுவாள், செடி பூவை பூ கரைச்சல் இல்லை என்னத்துக்கு எதுக்கு இவளோட சண்டை பிடிச்சி ரெண்டு நாள் வேணும் ஆக்குவான்னுட்டு மரத்தில் இருக்கிற பூவை பிடுங்கி கட்டினான், கொஞ்சம் இறுக்கமான பூ. இதை போட்டால் இவள் நிம்மதியாக இருப்பாள், இந்த பாவம் இந்த சும்மா பொதுவில் போடுறான்னு நினைப்பாண்டா. இவள் அதுக்கு இருந்து அழுதாளாம். கோட்டுப்பூ சூடினம் மரத்தில் இருக்கணும், கூட்டுப்பூ சூடினம் காயும் ஒருத்தியை காட்டவே சூடினும், யாரோ ஒருத்தி உமக்காண்டி காத்து கொண்டிருக்கிறாள், அதுக்குத்தானா இந்த மாலை கட்டுறேன்ட்டு இருந்து அழுதாளாம். பெண்ணியலார் எல்லாரும் கண்ணில் பொது உண்பர் நன்னேன் பரத்தனின் மார்பு. எப்படிப்பட்ட சொல்லுகளை பண்ணேன். அதாவது இவன் வந்தான், வந்தோடனே இவள் அழுதாள், இந்த பொம்பளை அழுதாள். ஏண்டி அழுகிறேன்ட்டு கேட்டாள். நான் நீ தப்பு பண்ணிட்டு வந்துட்டே நான் அழுகிறேன். அடிப்பாவி, நான் ஒரு தப்பும் பண்ணலடி, நான் சும்மா தாண்டி வந்தேன். நீ சும்மா தான் வந்த, எல்லா பெண்களும் உன்னைத்தானே பார்த்தாங்க, அப்படிப்பட்ட மார்பில் நான் சாய மாட்டேன்ட்டுட்டாள். அதுவும் என்ன தெரியுமா சொன்னாள், பெண்கள் எல்லாம் என்று சொல்ல இல்லை, பெண் தன்மையுள்ள எல்லாருமே உன்னை பார்த்து ஆசைப்படுறார்கள். பெண் இயலார் எல்லாரும் கண்ணில் பொது உண்பர், கண்ணாலேயே பார்த்து பார்த்து ரசிங்க. நன்னேன் பரத்த நின் மார்பு, என்ன பரத்தை என்று ஒரு சொல் தமிழில் உண்டு, அதுக்கு என்ன ஆண்பால் சொல் இல்லை. திருவள்ளுவர் போட்டார் பரத்த என்று போட்டார். பல பேர் அனுபவிக்கிற ஒரு பெண்ணை பரத்தை என்று சொல்வது சரி என்றால், பல பேரால் பார்க்கப்பட்ட நீ பரத்தன், ஆகவே நன்னேன் பரத்த நின் மார்பு. இவன் ஓடிக்கொண்டிருந்தானா, இது போனா இப்படியே போயிடலாம், இடக்கிட கொஞ்சம் பொழுதும் போகத்தானே வேணும். இவன் சாப்பாடு போட்டால் தன் கடமை செய்கிறாள் ஊழல்லையும் சாப்பாடு போட்டால் இவன் பார்த்தான் இவளோட பேச வேணும் வேற வழி இல்லை. ஓங்கி தும்மினால் அந்த காலத்தில் ஒரு வழக்கம் தும்மினா ஆயுள் நல்லா வர வேணும் என்று தலையில் தட்டுவார்கள், நீண்ட ஆயுள் வரட்டும் தட்டுவார்கள். தும்மினா இவள் எப்படியும் தட்டத்தானே போறாள் என்று நினைச்சு இவன் தும்மினான். இவள் உடனே வாழ்த்தினாள், நூறாண்டு வாழ்க என்று வாழ்த்திட்டு திருப்பி அழுதாள். ஏன் அழுதுன்றா, ஏன் தும்முற, யாரோ நினைச்சுதானே தும்முற, நான் பக்கத்துல இருக்கிறேன், அப்ப உன்னை நினைக்க யாரோ ஒருத்தி எங்கேயோ இருக்கிறான். இப்படி ஒரு அதிகாரமே திருவள்ளுவர் வைக்கிறார். அது ஒரு பக்கம் போகட்டும், இப்ப மொட்டை மாடிக்கு வந்துடுவோம். அப்போ அந்த வாழ்க்கை அனுபவத்துக்கு சொல்லுகிறேன், இதெல்லாம் ஒரு இதெல்லாம் விட்டு என்னையா மனுஷன், நீ கார்ல போனா மனுஷனா? மொட்டை மாடிக்கு கணவன் வந்தோடனே அவனுக்கு இன்றைக்கு நல்ல உணவு, நிலாவில போடுற உணவு, பிளவுஸுக்கு சாரி கொடுத்தா அதுக்கு மெச்சா பிளவுஸ் போடுறியே, ட்ரௌசர் போட்டால் அதுக்கு மெச்சா சேர் போடுற, இன்றைக்கு நிலவு வெளிச்சம் அதுக்கு என்ன சாப்பாடு என்றால் தயிர் சாதம் பொருத்தம் என்று இவள் நினைச்சாள். நான் சொல்றது மூலம் இந்த தயிர் சாதம் பண்ண வேணும்னு முடிவு பண்ணிட்டாள். சில பேருக்கு தயிர் சாதம் என்றே பட்டம் இருக்கிறது. சத்தான சாத்வீகமான உணவு இதை பண்ணிட்டாள். பண்ணி இவர்களுக்கு ஒரு குழந்தை அப்போ தான் பிறந்திருக்கிறது, ஒரு குழந்தை. இந்த குழந்தையை கூட்டிமனா அப்பாவை சாப்பிட விடாது. அப்போ இந்த மனைவி அப்பாவிலையும் பாசம், பிள்ளையிலும் பாசம், பிள்ளைக்கு விளையாட்டு சாமான்கள் எல்லாம் கீழே கொடுத்து அப்பாவை மொட்டை மாடிக்கு கூட்டின்னு போய் உட்கார வச்சு அந்த நிலவுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி தயிர் சாதம் பண்ணி, இப்படி சொல்லவே நல்லா இருக்கா இல்லையா? தயிர் சாதம் என்னத்துக்கு பண்ணினாலும் நான் என் கற்பனையில் அது நிலவுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி தயிர் சாதம் பண்ணி தட்டு போட்டு பேசி பேசி இனிய வார்த்தைகள் பேசி பேசி, இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ காசு இருக்குது, பக்கத்து வீட்டுக்கு அரிசியில் வாங்கிட்டா, இப்படியெல்லாம் கஷ்டம் கொடுக்காம அவனுக்கு சந்தோஷம் வர்றமான வார்த்தைகள் சொல்லி சொல்லி இந்த தயிர் சாதம் அள்ளி வச்சா சாப்பிடுங்க தானன்றாள். இவர் கையை தூக்குறார், இது கமரா இங்கே நிற்குது. இப்போ புலவன் கமராவை கீழே கொண்டு போனான். இந்த புள்ள கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் இந்த அம்மா கொடுத்த விளையாட்டு சாமான் எல்லாம் வச்சு விளையாடி பார்த்துச்சுது. அதுக்கு கொஞ்ச நேரத்தில் போர் ஆயிட்டுது. அப்போ தான் பார்த்தது அம்மாவையும் அப்பாவையும் காணே இல்லை. பிள்ளைகள் இதில் ரொம்ப கட்டிக்காரர். அம்மா அப்பாவையும் காண இல்லைன்றோன்னே இந்த பிள்ளை பார்த்தது, அது என்ன விளையாடி, இந்த விளையாட்டு முடிஞ்சுதா இந்த பொம்மை, அதுக்கு ஏதாவது புதுசாக விளையாடலாண்டு அங்கே இது இந்த மண் இருந்தது, மண் எடுத்து இப்படி குவிச்சுது, மண்ணை வச்சு குவிச்சு வீடு கட்ட வேணும்னு ஒரு முடிவு பண்ணி அது இந்த சிமெண்ட் குழைக்க வேணும், மண் குவிச்சாச்சு, என்னத்தை விட்டு குழைக்கிறதுட்டு பார்த்தது, அங்கே பார்த்தது, இங்கே பார்த்தது, தண்ணி ஒரு இடம் கிடைக்கல. அப்பாவோட மேசையில் இங்க் பாட்டில் இருந்தது. அந்த காலத்தில் இங்க் விட்டு எழுதுவார்கள் தெரியுமல்லவா, இங்க் பாட்டில் இருந்தது. இந்த பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம், போய் எட்டி அந்த இங்க் பாட்டிலை எடுத்துட்டுது, மூடியை திறந்து அதை இங்கே விட்டு இந்த மண்ணை பிசையுது. பிசைகிற பொழுது தான் பார்த்தது அம்மாவையும் அப்பாவையும் காண இல்லை. உடனே தட்டிச்சு கையில், எங்கேருந்து பார்த்தது ஒரு இடம் இல்லை, நேராக படபடன்ட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டுது. அப்போ தான் அம்மா இந்த தயிர் சாதம் போட்டு இந்த அப்பா கையை வைக்க போகிறார். இது ஓடி வந்து அப்பாவுடைய மடியில் தொப்படீர்ன்ட்டு விழுந்து, அப்பா நானும் சாப்பிட்றேன்னு அந்த நீல கையை சோத்தில் வச்சுது. பாரதிதாசன் பாடினாராம், நிலாச்சோறு நீலச்சோறாயிற்று என்று பாடினார். இப்போ இந்த அப்பன் என்ன செய்வான், இந்த அம்மா என்ன செய்வாள், ஐயா என் பிள்ளை கை வச்சோனும் சோறுக்கு என்ன கலர் வந்துட்டுது பார்த்தியான்னு அணைச்சு ஒரு முத்தம் கொடுத்தா தானே அவன் அப்பன். என்னுடைய நீலச்சோத்தை நீல தயிர் சாதத்தை நீ இப்படி நாசமாக்கிட்டு போடான்ட்டு அடிச்சா அவன் ஏழு பிறவிக்கு அப்பனாக முடியாது. அதான் நான் சொன்னேன், பிள்ளை உள்ளவர்கள் எல்லாரும் பெற்றோரும் இல்லை, பிள்ளை இல்லாதவர்கள் எல்லாரும் பெற்றோர்கள் இல்லாமலும் இல்லை. சில பேர் அப்படி இருக்கிறான், பிள்ளை வச்ச சோத்தை பார்த்து என்ன என்ன எண்ணம் வரும், என் பிள்ளை கை வச்சானே பார்த்தியா சோறு எப்படி அழகா வந்துருச்சுன்னு சொன்னாதான் அவன் அப்பன். அதை சொல்றார் திருவள்ளுவர், அமுழ்தினம் ஆற்றல் இனிதே தம்மக்கள் சிறுகை அளாவிய கோல். இதுல என்ன திருவள்ளுவருடைய ஒரு பெரிய கட்டித்தனம் பாருங்க, ஒன்றே முக்கால் வரையில இந்தால் வித்த பண்ணுது பாருங்க, என்ன பண்ணுது. அப்ப அம்மா அப்பாவுக்கு பிள்ளையினுடைய கைப்பட்ட சாதம் இனிமை, எனக்கு இப்ப 60 வயசு அல்லது ஒரு 35 வயசுக்காரன், திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் தம்மக்கள் கைப்பட்ட சோறு அமிர்தத்தை விட இருந்தாண்டு நான் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு அப்பாண்டு கொடுத்தா அது நல்லாவா இருக்கும். திருவள்ளுவர் அதை நினைச்சு சிறு கை என்று போடுகிறார். எடே 30 வயசுல இந்த வேலை பார்க்காதடா. எப்படி முடிஞ்சதோ எனக்கு தெரியலங்க. சிறுகை இது குழந்தை பிள்ளையில விடுகிற விளையாட்டு. இது திருவள்ளுவர் சொன்னாண்டு நீ 30 வயசுல பண்ணி பார்க்காத, அப்பாவுக்கு அது இனிமையா இருக்காது. குழந்தையா இருக்க வேணும், அதுக்கு அறிவு வளர்ந்திருக்க கூடாது. அது சிறுகை அளாவிய கோள் அமிழ்தத்தை விட சிறந்தது. இதுக்கு ஒரு மேற்கோள் காட்டுறார், ஒரு மேற்கோள் எடுத்து இந்த பாட்டுக்கு காட்டுறார். என்ன மேற்கோள் அந்த பாட்டு வாசிங்க, இட்டும் தொட்டும்
கவ்வியும் துளந்தும் நெய்யுடைய அடிசில் மெய்பட விதிர்த்தல்
என்று புறநானூற்றில் வர்ற பாடு. அதாவது என்ன சொல்றாருன்னா, ஒரு பிள்ளை வருமாம், இந்த சிறுகையளாவிய கூழுன்றதுக்கு என்ன அர்த்தம் என்றா, நெய் விட்டு அம்மா சோறு பிசைஞ்சிருப்பா. இந்த சோத்தை இந்த பிள்ளைகளுக்கே இது இயல்பு, அப்பாவுக்கு சோறு போட்டோம், இந்த பிள்ளை அவன் போட்டு கோப்பையில் போட்ட சோறு தின்ன மாட்டான். அப்படி தின்னாட்டி தான் அது பிள்ளை. இப்போ எல்லாம் தனித்தனி டேபிள், தனித்தனி சேர், தனித்தனி அப்படியே தனித்தனியே போக வேண்டியதான். அப்பாவுக்கு பக்கத்தில் பிள்ளை ஏறி உட்காந்து கொள்வான் மடியில், அம்மா அப்பாவுக்கு சோறு போட்டு நெய் விடுவாள், அப்பா அவன் ஆக்கிறது. இவன் என்ன செய்வான், இந்த நெய்யுடைய அரிசி, நெய்யுடைய அரிசில்னா நெய் விட்ட சாப்பாட்டை தன்னுடைய இவனுக்கும் ஒரு கோப்பை வச்சு போட்டிருப்பான். இவன் என்ன செய்வான், அப்பா இதில் நீயும் கொஞ்சம் தின்னுட்டு தன் சோத்தள்ளி அப்பாட கோப்பையில் போடுவான். அதுதான் இட்டும், தன்னுடைய சாப்பாட்டை அப்படி அள்ளி அப்பா கோப்பையில் போடுவான். அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம், அடே என் பிள்ளை போட்டுட்டானேன்னு அப்பா தின்வார். பிறகு கொஞ்சம் நேரத்தால் அப்பா எனக்கு கொடுண்டு அப்பாட சோத்துல தான் கொஞ்சம் அழுவான். இது தொட்டு இட்டும் தொட்டும். அடுத்தது கவ்வியும், அப்பா கையில் எடுத்து போய்க்க அப்பப்பா போறேன், அவன் ஒரு கவ்வு கவ்வான். அப்பா சாப்பாடு அவர் வாய்க்கிட்டு அப்படி ஒரு கவ்வு கவ்வான். கவ்வியும் துளன்றும் சோத்தை போட்டு பிசைவான். நெய்யுடைய அரிசில் மெய்யுட விதிர்த்து, இந்த சோத்தை போட்டு இவன் பண்ற பண்ணில சோத்துலயே பன்னீர் தெளிச்சிருவான், சோத்துலயே பன்னீர் தெளிச்சிருவான். இதுதான் சிறுகையளாவிய கூழ் தருகிற இன்பம் என்றார் திருவள்ளுவர். புள்ள பொறுப்பத்துக்காத எனக்கே இதை படிக்க இவ்வளவு சந்தோஷம். இந்த சந்தோஷம் உங்களுக்கு வராவிட்டால் நீங்கள் இல்லறம் பண்ணி பிரயோசனம் இல்லை.